இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான யோகிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 11வது சூத்திரத்து 2வது இரணத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. 2வது இரணத்தை தொடங்கிக் கொள்ள வேண்டும். முதல் அதிகரணத்திலே சிவபெருமான் ஆன்மாவுக்காக காட்டும் உபகாரமும் காணும் உபகாரமும் செய்கின்றதனை விளக்கி கூறி அதன் மூலம் பெத்த நிலையாயினும் சரி முத்தி நிலையாயினும் சரி சிவபெருமான் திருவடிகளை பிரிந்து ஆன்மாவால் ஒருபோதும் இருக்க முடியாது என்ற அந்த கருத்தை வலியுறுத்தி அதன் மூலம் மலச்சக்தியிலிருந்து ஆன்மா விடுபட்டது போல சிவசக்தியிலிருந்தும் என்றாயினும் விடுபடும் போலும் என்னும் ஐயத்திற்கே இடமிடாமல் செய்துவிட்டார்கள். இனி இந்த 2வது அதிகரணத்திலே என்ன கருத்து இடம்பெறுகின்றது என்று சொன்னால், அப்படி சிவபெருமான் செய்கின்ற காட்டும் உபகாரமும் காணும் உபகாரமும் இந்த சீவன் முத்தனாக திகழ்கின்ற ஆன்மா அதனை அறிந்து அவன் மீது அன்பு பெருக்குகின்றது. இத்தை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்ய என்று சொன்னார் போல அந்த காணும் உபகாரத்தினை அறிய அறிய அந்த ஆன்மாவுக்கு சிவபெருமானிடத்திலே அன்பு மீதூறுகின்றது. அப்போ அவன் செய்கின்ற அந்த உபகாரத்தை அவன் சீவன்முத்தருக்கு மட்டும் அந்த உபகாரத்தை செய்யவில்லை, எல்லா ஆன்மாக்களுக்குமே அந்த உபகாரத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றான். என்ன உணர்த்துகின்ற விடயம்தான் வேறு, பெத்தான்மாக்களுக்கு வினைக்கீடான விடயங்களை காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் செய்து உணர்த்தி வருகின்றான். முத்தான்மாக்களுக்கு தன்னையே காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் மூலமாக தன்னையே உணர்த்தி வருகின்றான். எப்படியோ எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த இரண்டு உபகாரங்களையுமே முதல்வன் செய்து வரும்போது மற்ற ஆன்மாக்களால் அவன் செய்கின்ற அந்த உபகாரத்தை அறிய முடியவில்லையே, எல்லா இடத்திலும் சிவபெருமான் நிறைந்திருக்கின்றார், ஆன்மாக்களிடத்தும் நிறைந்திருக்கின்றார், ஆன்மாக்கள் அறியக்கூடிய விடயங்களிடத்தும் நிறைந்திருக்கின்றார் செறிந்திருக்கின்றார் என்று சொல்கின்றீர்கள். அப்படியென்றால் எல்லாருமே அவன் செய்கின்ற உபகாரத்தை அறிய வேண்டும், எல்லா ஆன்மாக்களும் அவன் செய்கின்ற உபகாரத்தை அறிய வேண்டும் என்று வாதிடுகின்றார்கள். அதற்கு விடை கூறுவதுதான் இந்த பாடல். எங்கும் தான் நிறைந்து சிவன் நின்றானாகில் எல்லாரும் காணவே வேண்டும் தான் எண்ணில் இங்கும் தான் அந்தகருக்கு இரவி இருளாகும் ஈசன் அருட்கண்ணிலார்க்கு ஒளியாயே இருளாம் பங்கந்தான் எழும் பதுமம் பக்குவத்தை அடைய பருதி அளத்திடுவது போல் பருவஞ்சேர் உயிர்க்கு துங்க அரண் ஞானக்கண் கொடுத்து அருளினாலே சோதிக்குச் சோதியாய் தோன்றிடுவன் காணே என்று அழகாகவும் எளிமையாகவும் அந்த கருத்தை மறுத்துருளினார். என்ன குருமூர்த்திகளின் பதவுரை பார்க்கலாம். எங்கும் தான் எங்கும் தான் நிறைந்து சிவன் நின்றானாகில், சிவன் எங்கும் தான் நிறைந்து நின்றானாகில் என்று வைத்துக் கொள்வோம். என்ன முதல்வன் அத்துணை கலப்புடையனாய் எங்கும் செறிந்து நின்று உபகரித்து வரின் உபகாரம் செய்து வந்தால் எல்லாரும் காணவே வேண்டும் தான் எண்ணில், இதுக்கு என்ன பொருள், யாவரும் அறிய வேண்டும் எனில் எல்லாருமே அறியணும், எல்லா இடத்திலும் நிறைந்து செறிந்து விளங்கி முதல்வன் உபகாரம் செய்து வந்தால் அவன் செய்கின்ற உபகாரத்தை எல்லாரும் அறிய வேண்டும், எல்லா ஆன்மாக்களும் அறிய வேண்டும் என்று கூறுவாயானால் அதற்கு என்ன சொல்றார் வழக்கம், இங்கும் தான் இரவி அந்தகருக்கு இருளாகும் இவ்விடத்தே ஆதித்தன் விளக்கமாயிருந்தும் அந்தகருக்கு இருளாயே நின்றார் போல. கதிரவன் எங்கும் நிறைந்து கண்களுக்கு விளக்கம் செய்து வந்தாலும் அந்தகருக்கு இருளாகத்தானே இருக்கின்றது, படலத்தால் மறைக்கப்பட்ட விழியுடையவர்களுக்கு அந்த ஒளியின் பயனை பெற முடியவில்லையே. அதுபோலத்தான் முதல்வன் உபகாரம் விளக்கமாயிருந்தும் அகுது அருட்கண் உடையார்கன்றி அறிய வராது. திருவருள் கண்ணை பெற்றவர்களுக்கன்றி ஏனையோருக்கு முதல்வன் செய்கின்ற உபகாரம் அறிய வாராது. அதான் சொன்னாங்க, ஈசன் ஒளியாயே அருட்கண் இல்லார்க்கு இருளாம். பாடல் எப்படி இருக்கு, இரண்டாம் அடியின் பிற்பாதி, ஈசன் அருட்கண் இல்லார்க்கு ஒளியாயே இருளாம். ஈசன் ஒளியாயே, ஒளியாயே என்பதை முன்ன வச்சு அருட்கண் இல்லார் பின்ன வச்சுக்கலாம். ஈசன் ஒளியாயே, ஈசன் ஞானமயமாகவே இருந்தும் அருட்கண் இல்லார்க்கு இருளாம். திருவருளாகிய கண்ணை பெறாதவருக்கு அவன் இல்லாதவனாகத்தான் விளங்குகின்றான். எங்கும் அவன் விளக்கம் செய்யக்கூடியவனாக இருந்தும் அதான் ஒளியா இருந்தும்னா அவன் விளக்கம் செய்யக்கூடியவனா இருந்தும் அருட்கணி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த உபகாரம் விளங்கிக் கொள்ளும்படியாக இருக்கின்றது. ஏனையோருக்கு அறிய வாராது. எப்படி என்றால், படலத்தால் மறைப்புண்ட கண்ணை உடையாருக்கு கதிரவன் செய்கின்ற உபகாரம் அறிய வாராதல்லவா? அதுபோல படல மறைப்பில்லாத கண்கள் கதிரவன் ஒளி நமக்கு காட்டுகின்றது என்று அந்த உபகாரத்தை அறிவார்கள். நம் கண்ணிலும் அந்த கதிரவன் ஒளி கலந்திருக்கின்றது, நாம் காணக்கூடிய பொருளிலும் கலந்திருக்கின்றது. இவ்வாறு கலந்திருந்து பொருள்களையெல்லாம் நாம் காண்பதற்கு இந்த கதிரவன் ஒளி உபகாரமாய் இருக்கின்றது என்று யார் அறிந்து கொள்ள முடியும்? படல மறைப்பு இல்லாத தூய கண்களை உடையவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். அதுபோல அருட்கண் பெற்றவர்கள் தான் இந்த கண்ணை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? இந்த கதிரவன் செய்கிற உபகாரத்தை தான் அறிய முடியும். முதல்வன் செய்கிற உபகாரம் அது உணரப்படணும்னா இந்த கண் போதாது, அருட்கண் வேண்டும். அருட்கண் கிடைச்சிட்டா இந்த கண்ணு தேவையே இல்லை. அது பேரறிவை செய்யக்கூடிய ஒரு வியஞ்சகம் கிடைத்து விட்டது என்றால் எதுக்கு சிற்றறிவு? அது பேரறிவுக்கு தடையாக இருக்கும் அல்லவா? ஆகவே அருட்கண் பெற்றவர்கள் தான், எப்படி இந்த ஊனக்கண்ணை தெளிவான முறையிலே பெற்றவர்கள், படல மறைப்பில்லாமல் தூய கண்ணாக பெற்றவர்கள், இவர்கள் தான் வந்து கதிரவன் உபகாரத்தை அறிந்து கொள்ள முடியும். அதுபோல அருட்கண் பெற்றவர்கள் தான் முதல்வன் செய்யும் உபகாரத்தை அறிந்து கொள்ள முடியும். அருட்கண் இல்லாதவர்களுக்கு சிவபெருமான் எப்படி இருக்கின்றார்? உபகாரம் செய்தும் அவர்கள் அறியாத வண்ணமே இருக்கின்றார். ஆகவே ஈசன் அருட்கண் இல்லாருக்கு ஒளியாய இருளாம். சரி, எப்பந்தான் வந்து அருட்கண்ணை பெறுவது? அருட்கண்ணை இதுகாரம் பெறாதவர்கள் எப்போது பெறுவார்கள் என்று அடுத்தார வினா எழும் அல்லவா? அதற்கு விடை கூறும் முகமாக சொல்கின்றார், பங்கம்தான் எழும்பதுமம் பக்குவத்தை அடைய பருதி அலர்த்திடுவது போல் பருவஞ்சேர் உயிர்க்கு துங்க அரண் ஞானக்கண் கொடுத்து. முன்பு அருட்கண்ணார், இப்ப ஞானக்கண் சொன்னார், ரெண்டும் ஒண்ணுதான். துங்க அரண் ஞானக்கண் கொடுத்து என்று சொன்னார். யாருக்கு அந்த அருட்கண்ணாகிய அந்த ஞானக்கண்ணை கொடுப்பார் என்று சொன்னால், பருவஞ்சேர் உயிர்க்கு, பக்குவம் வரப்பெற்ற ஆன்மாவுக்கு. பக்குவம் வரப்பெற்ற ஆன்மாவுக்கு தான் முதல்வன் அந்த அருட்கண்ணை ஞானக்கண்ணை வழங்கி அதன் மூலமாக தான் செய்து வரும் காட்டும் உபகாரம் காண உபகாரங்களை அந்த ஆன்மா அனுபவத்திலே உணரும்படி உணர்த்துவான். ஆகவே பக்குவம் வந்தால்தான் அருட்கண் கிடைக்கும். சிலருக்கு அருட்கண்ணை வழங்குவான், சிலருக்கு வழங்க மாட்டான், அது முதல்வனுடைய விருப்பம் என்று அப்படி கிடையாது. சலமிலன் சங்கரன் என்று சொன்னார். ஆகவே அவனுக்கு ஓரவஞ்சனை என்பது கிடையாது. பருவம் வந்துவிட்டார், ஆன்மாவுக்கு பக்குவம் வந்துவிட்டார், உடனடியாக அந்த ஞானக்கண்ணை அவன் வழங்கி உதவுவான். இது எதை போன்றது என்று சொன்னால், அதற்கு தான் ஓமை சொன்னார்கள் மூன்றாம் அடியில், பங்கம்தான் எழும்பதுமம் பக்குவத்தை அடைய பருதி அலர்த்திடுவது போல் என்று சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னால், சேற்றில் தோன்றிய தாமரைன்னு சொல்வார்கள். கிழங்குல இருந்து தான் தோன்றுது, இருந்தாலும் சேறு ஆதாரம் இருக்கிறதுனால சொல்வார்கள், அதான் பங்கம்தான் எழும்பதுமும் சொன்னார். சேற்றில் தோன்றிய பக்குவமுடைய தாமரை மலரை கதிரவன் என்ன செய்கின்றான்? மலரச் செய்கின்றான். ஆக ஒரே தடாகத்தில் பல தாமரைகள் இருந்தாலும் அதில் பக்குவம் வந்த தாமரை தான் அவன் மலரச் செய்கின்றான். அதுபோல ஒரே உலகத்தில் பல ஆன்மாக்கள் வாழ்ந்தாலும் பக்குவம் வந்த ஆன்மாக்களுக்குத்தான் அவன் அருட்கண்ணை வழங்கி உதவுகின்றான். அந்த அருட்கண்ணை அவர்கள் பெற்றதனால் முதல்வன் செய்கின்ற காட்டு உபகாரம் காணும் உபகாரங்களை அறிந்து அன்பு பெருக்கி அந்த அன்பே இன்பமாக முத்தியிலே அவர்கள் இருக்க முடிகின்றது சொன்னார்கள். அப்படி அருட்கண்ணை கொடுத்து என்ன செய்வான்? அருளினாலே துங்க அரண் தூய அரண் ஞானக்கண் கொடுத்து. யாருக்கு? பருவஞ்சேர் உயிர்க்கு, பக்குவம் வந்த ஆன்மாவுக்கு ஞானக்கண்ணை கொடுத்து அருளினாலே சோதிக்குச்சோதியாய் தோன்றிடுவன் காணே. அந்த முதல்வனுடைய, முதல்வன் வந்து அந்த ஆன்மாவினுடைய அறிவுக்கு அறிவாய் நின்று, அறிவுக்கு அறிவாய் நிற்றுள்ள தான் இரண்டர ஆன்ம அறிவில் தான் வந்து இரண்டர கலந்திருக்கின்ற அந்த நிலை, அதுதான் சோதிக்கு சோதியாய். அங்கு சோதி என்பது அறிவை குறித்தது. சோதிக்கு சோதி என்பது அறிவுக்குள் அறிவு, அறிவுக்கு அறிவாக இருத்தல், ஆன்ம அறிவுக்கும் அறிவாக இருத்தல். ஆக ஆன்ம அறிவுக்கு இப்ப சிவஞானமே நேரடியாக உதவுகின்றது. தத்துவ கருவிகளை கூட்டி வைத்து தான் பின்னின்று உதவி வந்தது திரோதாயியாக. பக்குவம் வந்த பிறகு அந்த ஆன்மாவுக்கு அது திரோதாயியாக இல்லாமல் தத்துவங்களுடைய துணை எதுவும் தேவையின்றி தானே நேரடியாக அதற்கு துணையாக விளங்கி, திருவருள் தானே துணையாக விளங்கி அதற்கு சிவத்தை உணர்த்துகின்றது. அதில் சோதிக்குள் சோதியாயினா ஆன்ம அறிவுக்கு அறிவாய் நின்று தோன்றிடுவன் காணே, அந்த ஆன்மா அறியும்படி அவன் அங்கு விளங்கி தோன்றுவான். அதான் அவன் அறிவுக்கறிவாய் நின்று அவ்வாறு உபகரித்து வரும் அத்துவித நிலை இனிது விளங்கும். ஞானக்கன் பெற்றாருக்கு அந்த அத்துவித நிலை இனிது விளங்கும். இரண்டர பெருமான் தன்னோடு கலந்திருக்கின்ற நிலை இனிது விளங்கும். இப்போ பொழிப்புரையை பார்க்கலாம். முதல்வன் அத்துணை கலப்புடையனாய் எங்கும் செறிந்து நின்று உபகரித்து வரினும் அகுது அருட்கண் உடையார்கன்றி அறிய வாராது. அவ் அருட்கண்ணும் பக்குவம் உடையார்கன்றி கிடைக்க பெறாது. ஐயா, அருட்கண் எப்போ கிடைக்கும்? பக்குவம் தான் தான் கிடைக்கும். இப்போ பக்குவத்தை நாம வருவித்துக் கொள்ளலாமா என்று சொன்னால், பக்குவமும் முதல்வனை இன்றி அமையாது. முதல்வனை வழிபட்டு வழிபட்டு அந்த வழிபாட்டு அனுபவத்தில் தான் நமக்கு பக்குவமே வரணும். நான் பக்குவம் வந்த பிறகு எனக்கு முதல்வன் ஞானக்கண்ணை கொடுத்துருவான், அப்புறம் அவனை நான் நேரடியாக தரிசித்து வழிபட்டுக்கிறேன் இல்லையா என்று சொல்லி இருந்தோம்னா நமக்கு பக்குவம் ஏற்படாது. ஏன்னா அவனை வழிபடுவதன் மூலமாக தான் பக்குவம் ஏற்படும். சரியை கிரியை யோகம், அந்த சிவ வழிபாடுகளை செய்வதன் மூலம்தான் பக்குவமே ஏற்படும். அதனால் பக்குவமும் முதல்வனை இன்றியமையாதுன்ட்டாங்க. அருட்கண் பெறுதல் பக்குவம் வந்தால்தான் முடியும். அந்த பக்குவமும் முதல்வனை வழிபட்டால்தான் உண்டாகும். அதான் அப்பேரும் முதல்வனை இன்றி அமையாது. பக்குவமாகிய பேரும் முதல்வனை இன்றி அமையாது. முதல்வனை இன்றி அமையாதுன்னா அவனை வழிபட்டாலன்றி அந்த பக்குவம் உருவாகாது. சரி, ஆகலான் அப்பெற்றித்தாகிய அருட்கண்ணை முதல்வன் பருவம் பார்த்திருந்து கொடுக்க பெற்றுடையார்க்கே, அவன் அறிவுக்கறிவாய் நின்று அவ்வாறு உபகரித்து வரும் அத்துவித நிலை இனிது விளங்கும் என்பதாம். ஆகவே பக்குவப்பேறு அவுற்று அருட்கண்ணை பெற்றவர்களுக்குத்தான் முதல்வன் அறிவுக்கறிவாய் அத்துவிதமாய் நின்று அவன் செய்து வருகின்ற அந்த காட்டும் காணும் உபகாரங்கள்லாம் உணரப்படும். சரி, ஆகவே சீவன் முத்தருக்கு மட்டும் அந்த உரிமை கிடைச்சிருக்கே, அவன் மட்டும் இத்தை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்யன்னு சொன்ன மாதிரி காணும் உபகாரத்தை ஆயும் அறிவுடையனாக அவன் மட்டும் திகழ்ந்து ஈசன் மீது அன்பு செய்கின்றானே இந்த சீவன் முத்தன், அவனுக்கு மட்டும் அந்த உரிமை எப்படி கிடைத்ததுன்னா அந்த அருட்கண்ணை பெற்றான். தெரிவெறிய மெஞ்ஞானம் அவன் சேர்ந்தது. அதான் அருட்கண். அருட்கண் சேர்ந்ததுனால தான் அது முடிஞ்சுது. அதனால் அருட்கண் இருப்பதனால அந்த சீவன்முத்தனுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கிறது. ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்யும் உரிமை, காணும் உபகாரத்தை ஆயும் அறிவுடையனாக அன்பு செய்யும் உரிமை அவனுக்கு இருக்கிறது. அதான் இத்தை ஆயும் அறிவுடையன் ஆதற்கு உரிமை கூறியவாறு அருட்கண் பெற்றது அந்த உரிமை. பருவம் எய்தாததுவும் எய்தியதுவும் ஓரிடத்து ஒருங்கு காட்டுவார் பங்கந்தான் எழும்பதுமம் என வேறு ஓமை கூறினார். பங்கந்தான் எழும்பதுமம்னு ஏன் வேறு ஓமை கூறினார் இல்லையா? ஏன்னா ஒரே தடாகத்திலே பல தாமரைகள் இருந்தாலும் அதில் பக்குவம் வந்த தாமரையை தான் மலரக்கூடிய பக்குவம் வந்த தாமரையை தான் கதிரவன் மலரச் செய்கின்றான். அதுபோல் ஒரே உலகத்திலே பல ஆன்மாக்கள் வாழ்ந்து வந்தாலும் எல்லா ஆன்மாக்களுக்கும் முதல்வன் அருட்கண்ணை வழங்குவதில்லை, பக்குவம் வந்த ஆன்மாவுக்கு தான் வழங்குகின்றான் என்று சொல்கின்றான். ஆகவே முதல்வன் செய்யும் உபகாரத்தை எல்லாரும் அறிய வேண்டும் என்று பேசுகின்ற வாதம் பொருந்தாது என்பது இந்த பாடலால் மறுக்கப்பட்டது. இந்த பாடலை ஒரு முறை வாசித்துக் கொள்வது நலமாக இருக்கும். எங்கும் தான் நிறைந்து சிவன் நின்றானாகில் எல்லாரும் காணவே வேண்டும் தான் எண்ணில் இங்கும் தான் அந்தகருக்கு இரவி இருளாகும் ஈசன் அருட்கண்ணில்லார்க்கு ஒளியாயே இருளாம் பங்கந்தான் எழும்பதுமம் பக்குவத்தை அடைய பருதி அலர்த்திடுவது போல் பருவஞ்சேர் உயிர்க்கு துங்க அரண் ஞானக்கண் கொடுத்து அருளினாலே சோதிக்குச் சோதியாய் தோன்றிடுவன்கானே. ஆகவே இங்க வந்து முதல்ல சொன்ன ஓமை அந்தகருக்கு கதிரவனின் சன்னதியும் இருளாக இருக்கின்றது என்பது, அது வந்து அருட்கண் பெறாதவருக்கு முதல்வனுடைய உபகாரம் அறியப்படாமல் இருக்கிறது என்பது முதல்ல. ஏன்னா எல்லாரிடமும் அவன் சிவபெருமான் கலந்திருக்கின்றார், ஆனாலும் சிலரால் தான் அறிய முடியுது இல்லையா? அவன் அறிய முடியாமல் பலர் இருக்கின்றார்கள், அவர்களிடத்தும் முதல்வன் கலந்திருக்கின்றான், அப்போ அவர்களால் ஏன் அறிய முடியவில்லை என்று சொல்லும்போது கதிரவன் தூய கண்களிலும் கலந்திருக்கின்றான், காண மாட்டாத கண்ணிலும் கலந்துதான் இருக்கின்றான். அதுக்கு படலத்தால் மறைப்புண்டதுனால அந்த கண் வந்து கதிரவன் சன்னதியில் இருந்தும் அது இருள்மயமாகவே விளங்குகிறது. அதுபோல காணத்தக்க அருட்கண்ணை பெறாமையினாலே இந்த அருட்கண் பெறாதவர்களால் முதல்வன் உபகாரத்தை அறிய முடியவில்லை. அதற்கு சொன்னது அந்தகருக்கு இரவியும் இருளாக இருப்பது என்பது. அப்புறம் அந்த அருட்கண் வந்து பக்குவ பேருடையாருக்கு தான் கிடைக்கும் என்பது வந்து, ஒரே கூட்டத்தில் இருந்துமே பக்குவம் வந்தவையாக சில இருக்கின்றன, வராதவையாக சில இருக்கின்றன காட்டுறதுக்கு தான் தடாகத்தில் உள்ள தாமரைகளை ஓமையாக சொன்னது. சரி, அடுத்தார் போல இந்த முத்தியை பற்றிய செய்தி வருகின்றது. முத்தி நிலையிலே சிவபெருமான் ஆன்மாவை தன்பால் சேர்த்து ஆட்கொள்வான் என்று சொன்னார். சிவபெருமான் ஏதேனும் செயல் செய்யலுற்றால் அவன் வந்து விகாரப்படுவான். அதனால் சிவபெருமான் நிர்விகாரி என்று ஆகமங்கள் சொல்கின்றன. ஆகவே சிவபெருமான் இருந்தபடி இருப்பார், ஆன்மாதான் அவனுடைய திருவடியை சாரும். அப்போன்னா சிவபெருமான் நிர்விகாரி என்பது அங்கே வந்து நிலைநாட்டப்படும். அவனுக்கு விகாரமற்றவன் அப்போன்னா அவனுக்கு விகாரம் இல்லைங்கிற கருத்தை பாதுகாக்க முடியும். இது எதை மாதிரின்னா, மரமானது அப்படியே இருக்கின்றது, நிழல் இருந்து கொண்டு இருக்கின்றது இல்லையா. வழிப்போக்கன் வெயிலிலே வறந்து இந்த வழிப்போக்கன் நம்ம பதிகர் என்று சொல்வார்கள். அந்த வழிப்போக்கர்கள் தாமாகவே அந்த மரநிழலை அடைந்து இழைப்பாடுவார்கள். அதுபோல பக்குவம் வந்த ஆன்மா என்ன செய்யும், தானே சிவபெருமான் திருவடியை அடைந்து அது முத்திப்பேரிலே விளங்கும். மற்றபடி சிவபெருமான் வந்து முத்திக்காக வேண்டிய ஆன்மாவை தன்பால் அவன் வந்து ஆட்கொள்வான் என்று சொன்னால் அது சிவபெருமான் விகாரப்படுவான் ஆயிரும் என்று சொல்லி ஈஸ்வர அதிகாரவாதிகள் கூறுவார்கள். அப்புறம் வந்து ஆன்மா கெட்டு சிவத்தை அடையும் என்று இன்னொரு சாரார் சொல்வார்கள். இன்னொரு சாரார் சிவத்தை சார்ந்த பிறகு ஆன்மா கெடும், கெட்டு சிவத்தை அடையாது சார்ந்து கெடும் என்பார்கள். அப்புறம் வந்து என்ன சொல்வார்கள், நீரோடு நீர் சேர்ந்தார் போல சிவத்தோடு ஆன்மா சேரும் என்பார்கள். இப்படி முத்திக்கு கூறுகின்ற முத்தியிலே எவ்வாறு ஆன்மா சிவத்தை சிவத்தோடு இணையும், அதுதான் இங்கே பொருள். முத்தி நிலையிலே ஆன்மா எவ்வாறு சிவத்தோடு இணையும் என்றால், மரம் நின்றபடி நின்று இல்லையா வழிப்போக்கன் அவன் சென்று அடைவது போல சிவம் இருந்தபடி இருக்க பக்குவம் பெற்ற ஆன்மா தானாக சிவத்தை சாரும். இப்படி தான் முத்தி நிலையில ஆன்மா சிவத்தை சாரும் என்று ஈஸ்வர அதிகாரவாதிகள் கூற்று. ஆன்மா கெட்டு சிவத்தை அடையும் என்பது இன்னொரு சாரார் கூற்று. வேறொரு சாரார் என்ன சொல்கின்றார்கள், சிவத்தை சார்ந்து அதன்பின் ஆன்மா கெடும் என்பார்கள். இன்னும் சிலர் அப்படி கெடுவது தான் யா முத்தி என்பார்கள். ஏன்னா அந்த மாதிரி வசனங்களும் ஆகமங்களும் இருக்கின்றன, அதனால் அப்படி சொல்கின்றார்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், நீரும் நீரும் சேர்வது போல சிவமும் உயிரும் சேர்வது, அது மாதிரி உயிர் சிவத்தோடு சேரும், நீரும் நீரும் சேர்வது போல என்று சொல்கின்றார்கள். இவையெல்லாம் பொருந்தா கூற்றுகள். இதான் வந்து மரபு வழி பாடம் கற்காமல் கேள்வி ஞானத்தை வைத்து தாமாகவும் முயன்று இந்த மாதிரி ஆகமங்கள் சாத்திரங்களை எல்லாம் படிப்பவர்கள், உபநிடதங்களை எல்லாம் படிப்பவர்கள், ஆகமங்கள் உபநிடதங்கள் இவையே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி சொல்கின்றன, ஒன்றுக்கொன்று முரண்படும்படி சொல்கின்றன என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எல்லா காலத்திலையும். நம்முடைய சிவஞான சுவாமிகள் எவ்வளவுதான் தெளிவாக இதையெல்லாம் விளக்கி எழுதியிருந்தாலும் அவற்றை கற்காமல் தாம் சொன்னதையே சொல்லிக்கொண்டிருப்பார்கள். எல்லா காலத்திலையும் இப்படி சொல்பவர்களை பார்க்கலாம் இல்லையா. இப்போ ஆகமங்கள் சொல்கிற அந்த ஒவ்வொரு இடங்களை மட்டுமே சார்ந்து கொண்டு தான் இவர்களும் வந்து ஆன்மா கெடும்னு சொல்லியிருக்க முத்தியில. அது ஆகம வழிவந்த திருமுறைகள் தான் சொல்லியிருக்கு, நான் கெட்டவா பாடி தோணோக்கம் ஆடோமோ என்று சொல்லியிருக்கின்றது. ஆக இதுக்கெல்லாம் பொருள் வந்து ஆன்மாவே கெட்டு விட்டது அழிந்து விட்டது என்று பொருள் கொள்கின்றார்கள். இன்னொரு இடத்துல ஆன்மா கெடாது இருக்கும்னு ஆகமத்தில் சொல்லியிருக்கோம், அந்த இடமும் இந்த இடமும் முரண்படும் என்று அதை நுணுகி ஆராய்ந்து பெரியவர்கள் சொல்லியிருப்பதையெல்லாம் படிக்காமல் சொல்லி வருகின்றார்கள். ஆகையினாலே அதற்கெல்லாம் விளக்கம் இந்த மாதிரி பாடல்கள் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இந்த பாடலில் கூட பிறர் பிறர் கருத்துக்களை மறுப்பது ஒன்று தான் பார்க்க முடியும். இதற்கு ரெண்டு பாடல் கழித்து இன்னொரு பாடல் வருது, அதில் தான் அப்போ சித்தாந்தம் என்ன சொல்லுது என்பதை அங்கே தான் தெளிவாக சொல்கின்றார்கள். ஆகவே இப்போ இந்த பாடலில் நம்ம விளக்கம் பார்க்கலாம். சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்பன் எண்ணில், குருமூர்த்திகளின் பதவுரையை தழுவி நாம் பதப்பொருள் பார்க்கலாம். சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்பன் எண்ணில், சென்றனையும் நிழல் போல, அதாவது வழிப்போக்கர்கள் தாமாக சென்று மரநிழலை சேர்வார்கள், அப்படி அந்த மரநிழல் விளங்குவது போல சிவபெருமான் நிற்பான் என்று சொன்னால், சென்றனையும் அவன் முதலி என்று சொன்னான். யாரு மரநிழலை சென்று சேர்ந்தானோ அவனுக்கு தான் முதன்மை. அங்க மரத்துக்கு என்ன இருக்கு, அது பாட்டு நிக்கிது, அவ்வளவுதான். அது மாதிரி சிவபெருமான் ஒன்றும் இந்த பக்குவான்மாவை ஆட்கொள்ளலை. பக்குவான்மா தானாக சென்று சிவனை அடைந்தான்னு அடையக்கூடிய ஆன்மாவுக்கு முதன்மை வந்துடும், சிவபெருமானுக்கு முதன்மை இருக்காது. ஆக சிவபெருமான் ஆட்கொண்டான்னு சொன்னால் அவனுக்கு விகாரம் வந்துடும்னு அஞ்சு, அதுக்காக ஆன்மா தானே வந்து சிவபெருமானை அடையும்னு சொன்னால் சிவபெருமானுக்கு முதன்மை போய்விடும். தானாக அடைகின்றதுன்னு சொல்கிறீங்களே அந்த ஆன்மாவுக்கு தான் முதன்மை வந்துடும். இது ஒரு கருத்து மருத்தாச்சு. அடுத்தால பாருங்க, சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது உயிர் கெட்ட நில். அதாவது உயிர் கெட்டு சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது என்று சொல்கின்றார். ஆன்மா கெட்டு